إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سرّ فغلهم فغلشيهم سرّ لهم غليهم فليت آجي شايدو خندر كندر ولنا يهن الله ورغنك سندمان சாந்தியும் சலவாத்தும் உறுதி தூதர் எம் உயிரில் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நிந்த ஊர் கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்வினிலே அல் ஜமாஅத் ஏன் தோன்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாக எங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அவன் படைத்த நோக்கம் அவனுடைய ஏவல்களின் பிரகாரம், அவனுடைய கட்டளைகளின் பிரகாரம், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களின் வழிகாட்டுதல்களின் பிரகாரம் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மாற்றமாக நமது இஷ்டம் போல நமது விருப்பம் போல வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நமக்கு வாழ்வதற்கு அவகாசம் வழங்கப்படவில்லை. எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் ஒரு 60-70 ஆண்டுகள் என்று அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறான். அதைவிட கூடுதலாக வாழ்வது மிக அரிது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்படி வாழுகிற நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்ட அமைப்பில் அந்த செயற்பாடுகளை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தொழுவதாக இருந்தாலும் சரி, நாம் நோன்பு குடிப்பதாக இருந்தாலும் சரி, நாம் ஜகாத்து சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம் ஹஜ்ஜி உம்ரா செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த வகையான வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அதையெல்லாம் நமது விருப்பம் போல செய்யாமல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி செய்யுமாறு சொல்லியிருக்கிறானோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். இதற்கு மாற்றமாக நமது ஊரிலே இப்படித்தான் காலாகாலமாக நடந்து வருகிறது, நமது பெரிய வள்ளியிலே இப்படித்தான் செய்து வருகிறார்கள், நமது உலமா சபை இப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள், நமது மதரசாக்களிலே இப்படித்தான் போதித்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் எந்த ஒரு விஷயங்களையும் இப்படி செய்ய முடியாது, அல்லது நாங்கள் வித்தியாசமாக செய்தால் ஊருக்குள்ளே பிரச்சனை வந்துவிடும், மக்கள் எங்களை கோபிப்பார்கள் என்கிற இப்படியான சில காரணங்களுக்காக வேண்டி இதுதான் சரி, இதுதான் உண்மை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விஷயங்களை தெரிந்ததற்கு பிறகும் அதிகமான மக்கள் அதற்கு மாற்றமாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு காலகட்டத்திலே தான்
உலகத்தில் பல்வேறுபட்ட அமைப்புகள் தாங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் சரி என்று சொல்லி வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் வந்து உங்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். இதற்கு முன்பு பல வருடங்களாக பல ஊர்களிலும் பல ஜமாஅத்துக்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், எங்களோடு சேர்ந்தால் தான் சுவனம் செல்லலாம் என்றெல்லாம் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான காலகட்டத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் ஏன் இப்படி ஒரு கொள்கையை முன்வைக்க வேண்டும், இப்படியான ஒரு கொள்கையை சொல்வதற்கு என்ன காரணம்? எமது சமூகத்தினுடைய பாசையிலே சொல்வதென்றால், இருக்கிற இயக்கம் காணா என்று இவர்களும் இன்றைக்கு ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்கிறார்களோ என்னவோ என்று மக்கள் சந்தேகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இதற்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும், இதற்கு ஒரு விடையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படியான ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இப்படியான கேள்விகள் எங்களுக்கு மத்தியில் வராது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமிம்மன் ஹலக்னா உம்மதுன் யஹ்துன பில் ஹக்கி வபிஹி யஅதிலூன், நாங்கள் படைத்தவர்களிலேயே ஒரே ஒரு கூட்டம் தான் சத்தியத்தை கொண்டும் செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள், அதன்படி நடந்து அந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அதை கொண்டு நீதம் செலுத்துகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயம் 181வது வசனத்திலே சொல்கிறார். உலகத்திலேயே சத்தியத்தை கொண்டு வழிநடாத்துகிற கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் மட்டும்தான் சத்தியத்தில் இருப்பார்கள், சத்தியத்தின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள், அந்த வழியில் நீதமாக இருக்கிற கூட்டம் ஒன்று மட்டும்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் ஜமாஅத் ஏன் தோன்ற வேண்டும் என்று நாங்கள் அந்த கேள்விக்கான விடையை காண்பதற்கு முன்பு அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான்? இந்த உலகத்திலே நாங்கள் இறுதி சமுதாயம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய காலங்களிலே எப்படி இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த நபிமார்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்தோம் என்றால் இந்த கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அல்லாஹ் விரும்புகிற விஷயம் என்னவென்றால், ஒரே ஒரு கூட்டம் தான் உலகத்திலே ஹக்கிலே இருக்கும், அந்த கூட்டம் தான் உண்மையான நேர்வழியை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்படி என்றால் நான் ஒரு இயக்கம், நீங்கள் ஒரு இயக்கம், நான் ஒரு தரிக்கா, நீங்கள் ஒரு தரிக்கா, நான் ஒரு மதுஹப், நீங்கள் ஒரு மதுஹப் என்று இருக்க முடியாது. எல்லோரும் நேர்வழியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் எங்கேயாவது சொல்லுவான் என்றால் நாம் விரும்பிய மாதிரிக்கு ஆளுக்கு ஒரு இயக்கத்தில், ஆளுக்கு ஒரு மதுஹப்பில் இருந்து கொண்டு போகலாம், ஆளுக்கு ஒரு மாதிரிக்கு வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு செல்லலாம், ஆளுக்கு ஒரு நாளைக்கு பெருநாள் எடுக்கலாம், ஆளுக்கு ஒரு நாளைக்கு நோன்பு நோக்கலாம், இன்னொரு அந்த வணக்க வழிபாடு எல்லாம் நமது விருப்பம் போல செய்துவிட்டு செல்லலாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சத்தியத்தில் இருப்பவர்கள் ஒரு கூட்டம் தான் இருப்பார்கள் என்று சொல்கிறான். இதனை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கின்றார்கள், அதாவது என்னுடைய வபாத்துக்கு பிறகு இந்த மார்க்கம் 73 பிரியும், அதில் 72 நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அபூதாவூத் என்கிற கிரந்தத்திலே 4597வது இலக்கத்திலிருந்து ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது. உம்மத்து 73 பிரியும் என்று சொன்னார்கள், இன்னும் சில அறிவிப்புகளில் இந்த மார்க்கம் பிரியும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இஸ்லாம், அவர்கள் ஒரு கூட்டமாக ஒரு ஜமாத்தாக அந்த மக்களை வழிநடாத்திக் கொண்டிருக்கிற போது அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பின்னால் நடக்க போகிற விஷயத்தை சொல்றார்கள். இந்த மார்க்கம் எனக்கு பிறகு 73 பிரியும், அந்த 73 சொர்க்கம் போகும் என்று சொல்லியிருப்பார்கள் என்றால் நாங்கள் இப்படியான ஒரு கூட்டத்தை போட்டு மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியாக நாங்கள் தான் சத்திய கூட்டம் என்று பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்றால், எனக்கு பிறகு இந்த மார்க்கம் 73 பிரியும், அதில் 72 பெரித்த கூட்டம் நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு ஜமாஅத் ஒரு கூட்டமைப்பு மட்டும்தான் சுவர்க்கம் போகுமா, மற்ற எல்லாமே வழிகேடு, அவை நரகம் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஜமாஅத்தாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் உலகளாவிய ரீதியில் அனைவரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்கிற இந்த விடயம் இருக்கின்றது. இது நமக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகத்திலே இந்த இஸ்லாம் எப்போதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கின்றதோ அப்போதெல்லாம் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய போதனை என்னவென்றால், எல்லோரும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். பல பிரிவுகளாக, பல இயக்கங்களாக, பல மதுகபுகளாக, பல தரீக்காக்களாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த விஷயத்தை நாங்கள் அல் குர்ஆனில் எடுத்து பார்ப்போம் என்றால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷரஅ லகும் மினத்தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி ஔஹைனா இலைக். நபியே, நூஹுக்கு எதனை அவன் மார்க்கமாக ஆக்கினானோ அதே போன்று இப்ராஹிம், மூசா, ஈசா ஆகிய நபிமார்களுக்கும் எதனை அவன் மார்க்கமாக ஆக்கினானோ அதைத்தான் உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். என்னது? நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு ஜமாத்தாக இருந்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், திரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா 42 அத்தியாயம் 13 வசனத்திலே சொல்கிறார். இப்போது நமது சமுதாயத்திலே இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், குதர்க்கமாக சொல்லுகிறார்கள், ஓம் நாங்களும் ஒரு ஜமாத்தாக தான் இருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெருநாள் என்று வந்துவிட்டால் ஆளுக்கு ஒரு நாளைக்கு பெருநாள் எடுக்கின்றார்கள், நோன்பு என்று வந்துவிட்டால் ஆளுக்கு ஒரு நாளைக்கு நோன்பு எடுக்கின்றார்கள், தொழுகை என்று வந்துவிட்டால் அவர்களுடைய தொழுகை முறைகள், ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தொழுகை முறைகளும் வித்தியாசப்படுகின்றது. அதே போன்ற ஏனைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தால் அவற்றிலே பல்வேறுபட்ட வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. ஆனால் கேட்டால், நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம், அக்கீதாவில் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் ஊருக்குள் பல பள்ளிகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள், எல்லோரும் முஸ்லீம் என்கிறார்கள், 500 மீட்டருக்கு ஒரு ஜும்மா பள்ளியை உருவாக்கி இருக்கின்றார்கள், 400 மீட்டருக்கு ஒரு ஜும்மா பள்ளியை உருவாக்கி இருக்கின்றார்கள். எல்லோரும் முஸ்லீம் என்றால் எதற்கு இப்படி பள்ளிவாசல்கள்? ஜமாத்துல் முஸ்லீம் ஆகிய எங்களுடைய விஷயம் வேற, நாங்கள் நீங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் இல்லை, நீங்கள் ஜமாத்துல் முஸ்லீம்கள் சேர்ந்தால்தான் முஸ்லீம்கள், எனவே உங்களோடு எங்களுடைய வழக்கங்களை செய்யக்கூடாது என்பதற்காக ஒதுங்கி இப்படி இருக்கிறோம், இது எங்களுடைய கதை வேற. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எல்லோரையும் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு வீதிக்கு ஒரு ஜும்மா பள்ளி வாசல், வீட்டுக்கு ஒரு ஜும்மா பள்ளி வாசல் என்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போயிருக்கின்றது. எனவே எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு கூட்டமாக இருந்து பின்பற்றுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய போதனையாகும். இந்த போதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கும் தான், எல்லா நபிமார்களுக்கும் இதே போதனை தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இதே போதனை தான். அவர்களுக்கும் அல்லாஹ் சொன்னது ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், பிரியக்கூடாது என்று. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஒரே ஜமாத் என்ற ஒரு விடயம் காணப்பட்டது. இந்த பேரோடு தான் இருந்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம், பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயஷ்ஹதுன ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வதஅவதஹு, பெண்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அந்த தொழுகையிலும் அவர்களுடைய பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வேற இயக்கம் இருந்திருந்தால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரோடு இல்லாமல் வேற இயக்க பெயர்களை கொண்டு இன்றைக்கு இருப்பதை போல இருந்திருந்தால், வேற மதுகப பெயர்களை கொண்டு இன்றைக்கு இருப்பதை போல இருந்திருந்தால் சொல்லியிருப்பார்கள், இந்த மதுகபுடைய இந்த பெருநாளிலே வந்து கலந்து கொள்ளுங்கள், இந்த தரிக்காவுடைய பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 351 இலக்கத்திலே இது பதிவாயிருக்கிறது, எடுத்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் நமது இஷ்டம் போல எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய முடியாது. ஒன்று அல்லாஹ் மார்க்கமாக்கியிருக்க வேண்டும், அல்லது அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக்கியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த மார்க்கம் 73 பிரியும், அதுல 72 நரகம், ஒன்றே ஒன்றுதான் சுவர்க்கம். அது யார் என்று கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற கூட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு கூட்டமாக இருங்கள் என்று வலியுறுத்துகிறான். அந்த கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம்களின் கூட்டம், மதுஹபு கூட்டம், தரீகா கூட்டம், இயக்க பெயர்களை கொண்ட கூட்டங்கள் கிடையாது. அப்ப விதத்து கூடாது என்றால், மார்க்கத்திலே விதத்துகளை ஏற்படுத்துவது வழிநடு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பெயரை கொண்டு அந்த ஜமாத்தை அழைத்தார்களோ அதே பெயரை கொண்டுதான் அழைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் விதத்து கூடாது என்று சொல்கிறவர்களும் தங்களுடைய இயக்கங்களுக்கு இயக்க பெயர்களை அல்லாஹ் சொல்லாத பெயர்களை வைத்ததன் மூலம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத பெயர்களை வைத்ததன் மூலம் அவர்களும் என்ன செய்கின்றார்கள்? பிதஅத்துகளை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் ஆமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. எங்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக யாரு ஒரு அமலை செய்வாரோ அந்த அமல் ரத்து, நிராகரிக்கப்பட்டது, கபூலாகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கூலி கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தா அப்படித்தான் இருக்கணும். அதுக்கு மாற்றமாக வேற பெயர்களை வைத்து நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது விதியத்து, அது வழிகளாக அமைந்து விடுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் இருந்த ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை, எல்லோரும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், பிரியக்கூடாது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தார்கள். அந்த கூட்டத்திலே இருந்து அதில் சேருமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அந்த கூட்டத்திலே சேருவதாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முதன்மையாக சொல்லி பைஅத்தை செய்ய வேண்டும் அந்த தலைவர்களுக்கு. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த பைஅத்தை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை முஸ்லீம் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பார்கள். இவர் பைஅத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று. தமீமுத்தாரி என்கிற நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அப்படித்தான் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள், பைஅத்து செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் இந்த விஷயத்தை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது போன்று இருக்கின்றோம். எப்படி நபிவழி தொழுகையை வலியுறுத்துகின்றோமோ, நபிவழியில் நோன்பு நோக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோமோ, நபிவழியில் ஹஜ்ஜு உம்ரா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோமோ, அதே போன்றுதான் நபிவழியில் இந்த கலிமாவை நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இஸ்லாம் என்பது வெறுமனே இந்த கலிமாவை விட்டுவிட்டு மற்ற 4 கிடையாது, 5 தான் இஸ்லாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு மனித தோற்றத்திலே வருகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய முழங்காலை சேர்த்து வைத்து உட்கார்ந்து, முகமது இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ ஏற்றுக்கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்து கொடுப்பது, நோன்பு குடிப்பது, ஹஜ்ஜி செய்வது, இவைகள் தான் இஸ்லாம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனால் நமது சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை, ஆனால் என்னை முஸ்லிம் என்று சொல்ல வேண்டும். ஏன்? என்னுடைய பேர் முகமதாக இருக்கிறது, எனது பேர் அகமதாக இருக்கிறது, இதனால் என்னை முஸ்லிம் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலவரத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு அமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. அது நேர்வழியும் கிடையாது, அது இஸ்லாமும் கிடையாது. இஸ்லாம் என்றால் இந்த 5 அம்சங்களும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். தொழுகையை விட்டவன் முஸ்லிம் இல்லை, முஷ்ரிக். ஜகாத்து கொடுக்காதவன் முஸ்லிம் இல்லை, அவன் முஷ்ரிக். இதெல்லாம் நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் சுன்னா சொல்கிறது, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். அதே போன்றுதான் இந்த கலிமாவை பைஅத்தின் மூலம் செய்யாதவன் முஸ்லிம் கிடையாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்தது போன்று இந்த கலிமாவை பைஅத்தின் மூலம் நிறைவேற்றுகின்றோம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கரிமாவை நடைமுறைப்படுத்தினார்களோ அப்படித்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பள்ளிவாசல்கள் உருவாகி இருக்கிறது, புதிது புதிதாக இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், ஒரு சில வணக்கங்களுக்காக வேண்டி பள்ளிகளை கட்டுகிறார்கள். சூரியன் இல்லை என்றதுக்கு ஒரு பள்ளி, கூட்டுத்துவா இல்லை என்று சொல்றதுக்கு இன்னொரு பள்ளி. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை நிலைநாட்டவில்லை. இஸ்லாம் என்பது சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது போன்று அல் குர்ஆன் அல் ஹதீஸை மட்டும் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அவருடைய காலத்தில் இருந்தது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருக்க வேண்டும். அவருடைய காலத்தில் எப்படி இஸ்லாத்துக்காக பையத் எடுத்தார்களோ அப்படி எடுத்தவர்களை தான் முஸ்லிம் என்று அறிவித்தார்களோ அப்படி அறிவிக்க வேண்டும். இந்த கடமைகளை செய்தவன் தான் முஸ்லிம். இன்றைக்கு சிலருடைய நிலைமை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றது. கடமையை செய்யாதவர்களையும் முஸ்லிம்களாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் எவனை காபிர் என்று சொன்னானோ, அல்லாஹ் எவனை முஷ்ரிக் என்று சொன்னானோ அவனை நாங்கள் முஸ்லிமாக பார்த்தோம் என்றால், அவனை நாங்கள் சுவர்க்கத்துக்கு உரியவன் என்று பார்த்தோம் என்றால் இடையில நாங்கள் காபிரா பேசுகிறோம். நவுது பில்லாஹ். அல்லாஹ் அதுதான் சொல்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇகா ஹுமுல் காஃபிரூன். இவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு சிலாக்கள் என்ன சொல்றாங்க, தொழலையா அவன் நீங்க தொழலத்துக்காக முஷ்ரிக் என்று சொல்றாதீங்க, ஜகாத்து கொடுக்கலையா முஷ்ரிக் என்று குர்ஆன்ல வந்தாலும் சொல்லிடாதீங்க, வித்யாத்துவாதி வழிகாடு முஷ்ரிக்கு முருத்தெல்லாம் வந்திருக்கு ஆனா செல்லிடாதுங்க. ஏன்னு தெரியுமா? அப்படி செல்றது பெரிய ஒரு பாரதூரமானது, அது அல்லாஹ் வேலை, நாம அதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் இந்த உலகத்திலே இதே போன்ற சிறுக்கை சிலை வணக்கத்தின் மூலம் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி நீங்கள் முஷ்ரிக் என்று சொல்வீர்கள்? இதே போன்ற சிறுக்கை உருவ வழிபாடுகளின் மூலம் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து எப்படி நீங்கள் சொல்வீர்கள் நீங்கள் வழிபாடு, நீங்கள் நரகம், நீங்கள் முஷ்ரிக் என்று எப்படி சொல்ல முடியும்? சிந்திக்க கடமை பட்டிருக்கின்றோம். சிலை வணக்கத்தை சிறுக்கு என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் தான், உருவ வழிபாடை சிறுக்கு என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் தான், கபரு வணக்கத்தை சிறுக்கென்று சொன்ன இணை வைப்பு என்று சொன்ன அதே ரப்புதான் அவருடைய தூதர் மூலம் தொழுகையை விட்டவனும் முஷ்ரிக் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அல் குர்ஆனிலே ஜகாத்து கொடுக்காதவனும் முஷ்ரிக் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதமாக நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் வேதத்தை அழகான முறைக்கு ஒன்றை ஒன்றோடு ஒப்பிட்டு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு குழப்பமான மார்க்கத்தில் நம்மை அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு செல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? இரவும் பகல் போன்ற வெள்ளை வெளியர் என்ற தெளிவானது ஒரு மார்க்கத்தில் நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தீர்ப்பெல்லாம் நாம சொல்ல இயலாது என்றால் அல்லாஹ் ஏன் இந்த வேதத்தை நமக்கு இறக்க வேண்டும்? என்ன தேவை இருக்கிறது? இந்த வேதத்தை கொண்டு வழிநடத்த தூதர்களை ஏன் இறக்க வேண்டும்? என்ன தேவை இருக்கிறது? அவர் அவரது இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு போக வேண்டியதானே. அல்லாஹ் ஏன் நபிமார்களை இறக்கணும்? அந்த நபிமார்கள் ஏன் இந்த வேதங்களை ஓதி காட்டி நம்மளை நல்வழிப்படுத்தணும்? என்ன தேவை இருக்குது? பௌத்தன் பௌத்தனாக வாழ்வான், இந்து இந்துவாக வாழ்வான், கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழ்வான். நமது இந்த சமுதாயம் சாதி ஹனபி ஹம்பலி தப்லீக் தௌஹீத் இப்படி பிரிஞ்சு சின்னாபின்னம் பட்டு சீரழிவார்கள். யாரும் யாரையும் நீ வணிகன் என்று சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் தீர்ப்பை சொல்ல முடியாது என்ற ஒரு துப்பாக்கியமான நிலைமை வந்துவிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பவன். எனவேதான் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தீர்ப்பை சொல்லணும். அல்லாஹ் மறுமையில தீர்ப்பு சொல்வது இருக்கிறார், அது வேற தீர்ப்பு. எங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பை சொல்லணும். அல்லாஹ் முஷ்ரிக் என்றவனை நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடாது, அல்லாஹ் காபிர் என்று சொன்னவரை நாங்கள் முஸ்லீமாக ஆக்கக்கூடாது. இது பெரிய ஒரு அநியாயமாக ஆகி போய்விடும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு ஜமாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவத்தை கட்டுப்பட்ட அதற்குள் வருவதென்றால் இஸ்லாத்துக்கு பையச் செய்து எல்லோருடைய கொள்கையும் ஒரே மாதிரி, எல்லோரும் ஒரே அமைப்பில் வணக்க வழிபாடுகள் செய்கிற இந்த மாதிரியான ஒரு ஜமாஅத் நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. அந்த ஜமாஅத்தை விட்டு ஒருவர் வெளியெடுப்பால் முருத்ததென்று அறிவித்தார்கள். அதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே சேரவில்லை என்றால் ஜாஹிலிய மரணம் என்றார்கள். இந்த மையத்தை செய்து சேரவில்லை என்றால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்த இந்த அல் ஜமாஅத்துடைய ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. இது சம்பந்தமான உரை எனக்கு பின்னால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இப்படியாக இந்த ஜமாஅத்து ஒரு கூட்டமைப்பாக நபிகளாருக்கு 12 ஹலீபாக்கள் வரும் வரைக்கும் நீடிக்கும் என்று சொன்னார்கள். லா யஸாலு ஹாதத் தீன் அஸீதன் மணியான் இலா 12 ஹலீபா. இந்த மார்க்கம் 12 ஹலீபாக்கள் வரும் வரைக்கும் உறுதியாக பலமாக இருக்கக்கூடிய ஜமாத் என்ற கட்டமைப்போடு நீடிக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் பல பிரிவுகள், பல உளவுகள், பல இயக்கங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. நான் சொல்லித்தான் இதை நீங்கள் தெரிய வேண்டும் என்று இல்லை, எல்லோருக்கும் புரிந்து கொள்கிற அமைப்பில் இந்த விஷயங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. சை முஸ்லிமில் 1821 லட்சத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப 12 ஹலீபாக்களுக்கு பிறகுதான் இந்த மார்க்கம் என்ன செய்கின்றது, 73 பிரிகிறது. அதில் 72 நரகத்துக்குரிய கூட்டம் என்றும் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். இந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால், இந்த ஒரு கூட்டம் சுவர்க்கம் போற கூட்டம் யார் என்றதை அறியணும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த மாதிரி யார் இருக்காங்க என்றதை பார்த்தோம் என்றால் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவங்களோட காலத்தில் பையத்து செஞ்சா தான் முஸ்லீம். இப்படி யார் சொல்றார்? நபிகளாருடைய காலத்தில் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டிருந்தாங்க உலகம் பூரா. 12 ஹலீபாக்களுடைய காலத்தில் உலகத்துக்கே ஒரு தலைமைத்துவம். அபுபக்கர் அலி அல்லாஹு, உமர் அலி அல்லாஹு, உஸ்மான் அலி அல்லாஹு, அலி அலி அல்லாஹு, உலகத்துக்கே ஒரே ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு இருக்கிறாங்க. 57 நாடுகள், 57 தலைமைத்துவங்கள். இலங்கையில கூட ஒன்றுபட்ட ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள யாரும் இல்லை. ஜமியத்துல் உலமா ஒரு பக்கம், மற்ற இயக்கங்கள் ஒரு பக்கம், அதுகளுக்குள்ள பல பிரிவு, அதையெல்லாம் சேர்த்த கூட்டமைப்பு ஒரு பக்கம், இப்படி பல அமைப்புகளில் மக்கள் பிரிஞ்சு சின்ன பின்னப்பட்டு காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். இன்னல் இஸ்லாம பதன ஹரீபா, நிச்சயமாக இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் ஹரீபாகத்தான் இது ஆரம்பித்தது. எப்படி ஹரீப் என்றால் என்ன? அறிமுகம் இல்லாததாக, பார்க்கிறதுக்கு பரதேசியாக, புதுசாகத்தான் இது தோற்றம் பெற்றது. ஒருவர் இருவரை கொண்டு எல்லோரும் புதுசாக பார்க்கிற மாதிரி தான் இந்த மார்க்கம் தோற்றம் பெற்றது. மக்காவிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் மதம் மாறியவர் என்றார்கள், பைத்தியக்காரன் என்றார்கள். இந்த கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி லிமாத் என்கிற ஒருவர் யமனை சேர்ந்தவர், இவர் ஒரு வைத்தியர், மக்காவிலே முகம்மது என்கிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்றுதான் கேள்விப்படுகிறார். இந்த கொள்கையை சொன்னதுக்காக அப்படிப்பட்ட அந்த விமாத என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அவர் முதலாவது சொன்ன விஷயம், மக்காவிலே உள்ள சில மடையர்கள் உங்களுக்கு பைத்தியம் என்று சொல்ல நான் கேள்விப்பட்டேன், இது உண்மையா என்றுதான் விசாரிக்கிறார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சத்தியத்தை அவருக்கு சொல்லுகிறார். உடனே உங்களுடைய கையை பாருங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பயம் செய்ய போகிறேன் என்று அவர் இஸ்லாத்துக்குள்ள வருகின்றார். எனவே இப்படியான புதினமாக பார்க்கிற ஒரு மார்க்கமாகத்தான் இது ஆரம்பத்திலே தோற்றம் பெற்றது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். எப்படி இது புதினமாக பார்க்கப்பட்டதோ அதே போல திரும்பியும் இதற்கு ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னார். இப்படி திரும்பியும் புதிதாக தோன்றும் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுல என்ன விளங்குகின்றது? 12 ஹலீபாக்களுக்கு பிறகு இந்த அல் ஜமாஅத் என்கிற கட்டமைப்பு இல்லாமல் போய் ஒருவர் இருவராக புதிது புதிதாக இந்த இஸ்லாத்தை ஏற்று, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மக்காவிலே புதிதாக இதனை உருவாக்கினார்களோ அது போன்ற ஒரு நிலைமை இந்த இஸ்லாத்துக்கு வரும் என்பது விளங்குகிறதா இல்லையா? என்ன சொல்கிறார்கள்? ஜமாத்துல் முஸ்லிமீன் வந்து சேருங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுத்தால், நீங்க கொஞ்சம் பேர் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று உருவாக்கினா நாங்க அதுல வந்து சேரணும் என்றதுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லவில்லை. இந்த இஸ்லாத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று நாங்க பார்க்கிறோம், ஹதீஸ்களை வச்சு பார்க்கின்றோம். நபிகளாருடைய காலத்திலே ஒரு ஜமாத்தா இருந்தது, 12 ஹலீபாக்களுடைய காலங்களிலும் ஒரே ஜமாத்தாக இருந்தது, அவர்களுக்கு பிறகு இந்த ஜமாத் இல்லாமல் போயிருக்கிறது. உலகத்தை பார்க்கிறோம், 57 நாடுகள் என்றால் 57 தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது போன்று இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்குர்ஆன் ஹதீஸை கொண்டு மட்டும் வழிநடத்தினார்கள், இன்றைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறுபட்ட அரசியல் யாப்புகளை மையமாக வைத்து அந்த நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இஸ்லாமிய நடைமுறைகள் கிடையவே கிடையாது. நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஹராம் என்று சொன்ன அத்தனைக்கும் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். இசை ஹராம், ஆனால் இசை கச்சேரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. டான்ஸ் கிளப்புகள், பெண்கள் ஆண்கள் ஒன்றில் கலந்து அரைகுறை ஆடைகளோடு இப்படி இருக்கிற நிலவரம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. இந்த முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயாசிகள் அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்க கூடாது என்று சொன்னானோ அந்த விதிகத்துகள் எல்லாம் அங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புனித காபத்துல்லாவுக்குள் முஷ்ரிக்கள் நுழையக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன நடக்கிறது? முஷ்ரிக்கீன்கள் சாதாரணமாக வருகிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் மரணித்தால் என்னுடைய கபரை வணங்கப்படுகிற கொண்டாடப்படுகிற ஒரு இடமாக ஆக்கிவிடாதீர்கள், கட்டடங்கள் கட்டாதீர்கள். தடுத்தார்கள். என்ன நடக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தூதர் வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த தூதருக்கு பெரும் மனாராக்கள் அமைத்து கோபுரங்கள் அமைத்து இப்படி கட்டடங்களே கட்டி வைத்திருக்கிறார்கள். கபூர்களை ஒரு ஸ்தானுக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்று தடுத்தார்கள். இப்படி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவைகளை வைத்து பார்க்கிற போது எங்களுக்கு தெளிவாகின்றது, இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்த 12 ஹலீபாக்களுடைய காலங்களிலும் இருந்த அந்த இஸ்லாம் இன்றைக்கு உலகத்திலே இல்லை என்பது. அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தாலே எங்களுக்கு புரியும். எத்தனையோ வெளிநாட்டுக்கு போய் வந்த சகோதரர்கள் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கொள்கிற கொள்கைகள், அவர்களுடைய செயற்பாடுகளை பார்த்தாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் என்றால், இந்த இஸ்லாம், இந்த மக்கா மதினா என்ற எந்த மண்ணிலே இது உதயமாகியதோ அந்த மக்கமா மதினமா நகரங்களை எல்லாம் விட்டு இல்லாமல் போய் கடைசி காலத்தில் அங்கதான் இது அபயம் பெறும் என்று சொல்கிறார்கள். மக்கா மதினா என்கிற ரெண்டு மஸ்ஜிதுகளுக்கு இடையில் காபத்துல்லா மஸ்ஜித் நபவி கிளையில் அபயம் பெறும் என்று சொல்கிறார்கள். கமா தஹரிதுல் ஹய்யத் ஃபீ ஜுஹுரிஹா, எப்படி ஒரு பாம்பு பொந்திலிருந்து வெளியேறி அது சுற்றி திரிந்ததற்கு பிறகு கடைசியில பொந்துக்குள்ள போய் அபயம் பெறுமோ, அதுபோல இந்த இஸ்லாம் இப்படியான இடங்களில இருந்து இல்லாமல் போய் திரும்ப கடைசி காலத்தில் போய் சேரும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், சஹி முஸ்லிமிலே 146 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்தது போன்று நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி இந்த அல் ஜமாத் உருவாக வேண்டும், இந்த அல் ஜமாத் தோன்ற வேண்டும். ஏன் நபிகளாருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நாம் ஒன்றை செய்தால் அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை, அதிலே எங்களுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் நடக்கும் என்ற விஷயத்தை பல அமைப்புகளில் சொல்கிறார்கள். இஸ்லாம் இந்த மாதிரி 12 கலீபாக்களுக்கு பிறகு இல்லாமல் போகும் என்ற விஷயங்களை பல அடிப்படைகளில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆதாரத்தை பாருங்கள், லதும் கல்லன்னூர் இஸ்லாம் உர்வத்தூர்வா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்துடைய அடிப்படைகள் ஒன்று ஒன்றாக இல்லாமல் ஆக்கப்படும். ஃபகுல்லமா இன்தகலத் உர்வத்துன் தஷப்பஸன் நாசு பில்லதி தலிஹா, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள்ல ஒன்று இல்லாமல் போனால் இருக்கிற மற்ற ஒன்றை மக்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு போய் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை மக்களுக்கு மத்தியிலே பேசினால் தொழுகையை விட்டவன் முஸ்லிம் இல்லை, அவன் முஷ்ரிக்கு காபிர் என தொழவாருங்கள் என்று கூப்பிட்டால் என்ன சொல்கின்றார்கள்? இல்லை, அப்படி எங்கேயுமே இல்லையே, தொழுகை இல்லை என்று மறுத்தால் தான் என்று இப்படி சொல்கிறார்கள். தொழுகை இல்லை என்று மறுத்தால் தான் அது அவனை குபுரிலே சிறுத்திலே விடுமே தவிர தொழாவிட்டால் என்று எங்கேயும் வரவில்லை என்று இப்படி மாற்றி அந்த விஷயத்தையும் மறுத்து விடுகிறார்கள். அதே போன்று தாடியை முழுமையாக வளருங்கள், மீசையை கத்தரிங்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது, வளருங்கள் என்று சொன்னால் என்ன சொல்கிறார்கள்? அப்படி இல்லை, அது வலிக்கிறதுக்கு தான் தடை வந்திருக்குது, கத்தரிக்குள்ளால வெட்டுறதுக்கு அதுக்கு இருக்கலாம் இல்லை என்று எல்லாத்தையும் மாற்று கருத்துக்கள். பெண்கள் முழுமையாக அணிய வேண்டும், பரதா போட்டு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பெண் தன்னை அந்நிய ஆணுக்கு முன்னால் முழுமையாக மறைக்க வேண்டும். நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள், அல் மர்அத்து அவ்ரா, பெண்ணென்றாலே முழுமையாக மறைக்கப்பட வேண்டியவள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை இல்லை, ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது என்று அதையும் மறைத்து விடுகிறார்கள். பையத்தை செய்தால்தான் முஸ்லீம். நபிகளாருடைய காலத்திலே பையத்தை செய்துதான் ஒருவர் முஸ்லீமாக ஆகினார் என்று சொன்னால் இல்லை, அது பையத்து நபியோட முடிஞ்சது, அல்லது அது ஹலீஃபாக்கள் என்று ஹிலாபத்து வந்தால் தான் என்று எல்லாத்துக்குமே மாற்று விளக்கம், மாற்று கருத்துக்களை சொல்லி அந்த உண்மையை மறைக்கிற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்று ஒன்றாக இல்லாமாக்கப்படும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்து இருந்தது, இல்லாமலாக்கி விட்டார்கள். அவருடைய காலத்திலே முஸ்லீம்கள் என்றால் ஒரு தலைமத்துவத்திற்கு கட்டுப்பட்டிருந்தார்கள், அப்படி ஒரு தலைமத்துவம் அவசியம் இல்லை என்று இல்லாமலாக்கி விட்டார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தது, அவசியம் இல்லை என்று இல்லாமலாக்கி விட்டார்கள். ஆளுக்கு ஒரு பிரிவு இயக்கம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இருந்தது, இல்லாமலாக்கி விட்டார்கள். பெண்கள் பரதா போடவனும் முகத்தை முழுமையாக மறைக்க வேண்டும், இல்லாமலாக்கி விட்டார்கள். பழுத்த முடிகளுக்கு கருப்பு தகுந்த சாயம் தீட்ட வேண்டும் என்று இருந்தது, இல்லாமலாக்கி விட்டார்கள். இப்படி ஒன்று ஒன்றாம இல்லாமலாக்குவார்கள். இதிலே முதலாவது இல்லாமலாக்கக்கூடிய விஷயம் அல் ஹுக்ம், தீர்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். முதலாவது தீர்ப்பை இல்லாமல் ஆக்குவார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தீர்ப்பு? ஒருவர் மதம் மாறி போனால் முர்தத் என்று சொல்ல வேண்டும், ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் முஷ்ரிக் என்று சொல்ல வேண்டும், தொழுகையை விட்டான் என்றால் முஷ்ரிக் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு வெளியேறினால் அவன் முர்தத். அதே போன்று அந்த ஜமாஅத்தில் சேரவில்லை என்றால் ஜாஹிலியத். இப்படி அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் சொல்லப்பட வேண்டும். இந்த தீர்ப்பு சொல்லுவதை விட்டு விடுவார்கள். இப்படி விட்டுவிட்டால் இஸ்லாம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா என்ன சொல்கிறார்கள்? இப்படியாக தீர்ப்பு சொல்வதை இந்த மக்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளை சொல்லுவதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும், பார்த்துட்டு சும்மா இருக்கணும், யாரும் யாருக்கும் எந்த ஒன்றும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே யார் முஸ்லீமோ அவரை முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் முஸ்லீம் இல்லையோ அவரை நாங்கள் முஸ்லீம் இல்லை என்று தான் சொல்வோம். இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் புதிதாக உருவாக்கின நடைமுறை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி உருவாக்கி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டு வந்து சொன்னார்கள், வாஹிருஹுன் அஸ்ஸலாம், இறுதியாக இல்லாமலாக்கப்படுகிற விடயம் தொழுகை என்று சொன்னார்கள். தீர்ப்பை விட்டு, பரதாவை விட்டு, தாடியை விட்டு, இப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்து கடைசியில் தொலைய மாட்டாங்க, தொழுகையும் விட்டுருவாங்க. நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் கடமைகளையே செய்ய மாட்டாங்க. கேட்டால் களிமாட்டு நான் முஸ்லீம் என்று இப்போ கடைசியில் களிமாவில் தொங்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். என்ன நீங்கள் தொழுகையில் நோம்பு குடிக்கிறையில் ஜக்காத்து கொடுக்குறையில் வணக்கம் எல்லாம் செய்கிற என்னென்று கேட்டால், ஹதீஸில் வந்திருக்கு களிமா சொன்னால் சொர்க்கம் என்று சொல்லி அதனால நாங்கள் இப்போ களிமாவோட நிற்கிறோம் என்ற ஒரு நிலவரத்தை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த களிமாவை முறிக்கிற செயற்பாடு தான் சிறுக்கு என்பதை இந்த மக்களுக்கு இந்த உலமாக்கள் மறைத்து விட்டார். களிமா சொன்னால் சொர்க்கம் தான், சந்தேகமே இல்லை. அந்த களிமாவை எப்படி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அப்படி செஞ்சாதான் நீங்களுக்கு சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம். நாங்கள் மறுக்கவில்லை, களிமா சொன்னவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி களிமா சொல்லி நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அப்படி சொல்லும், அப்படி சொன்னா சொர்க்கம் போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற நபி தோழர் தான் எப்படி களிமா சொல்லி முஸ்லீம் ஆயினேன் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். நான் நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்துக்காக பையத்து செய்தேன். அதிலே முதலாவது சொன்ன விஷயம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை தான் நான் முதலாவது சொன்னேன். இதற்கு பிறகு தொழுகை நிலைநாட்டுவேன், ஜகாத்து கொடுப்பேன், தலைவருக்கு செவிமடுத்து கட்டுப்படுவேன், எல்லா முஸ்லீம்களுக்கு நல்லுபதேசம் செய்வேன் போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இப்படி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவருடைய களிமா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தலைவராக இருந்தார்கள். அந்த தலைவரிடத்திலே அந்த கூட்டத்திலே வந்து சேர்ந்து அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்குள் வந்தார்களோ அதுபோல செய்தால் முஸ்லிம் சந்தேகம் கிடையாது. அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இல்லாத பல இயக்கங்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் சொல்லித்தராத காட்டித்தராத வழிமுறைகளுக்கு அப்பால போய் செஞ்சோம் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு சில உலமாக்கள் ஒரு சில விஷயங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் அழுத்தம் கொடுக்கின்றார்கள். நெஞ்சில சக்பீர் கட்டணும், கூட்டுத்துவா இல்ல, குனூத் சுபவுல இல்ல, விரல ஆட்டணும், சீதனம் எடுக்க கூடாது, சூனியம் இல்ல. இப்படி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி இவ்வளவு தான் இஸ்லாம் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வைத்திருக்கின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நாங்கள் அப்படி சொல்லவில்லை. நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, அதே போன்று எப்படி உடுக்கணும், எப்படி உண்ணணும், எப்படி பருவணும், எப்படி திருமணம் செய்யணும், எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஒரு சத்திய கூட்டம் தான் நாங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அடிப்படையில் தான் எங்களை விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த செய்தி இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களும் இல்லாமலாக்கப்படும். முதலாவது தீர்ப்பு அதன் இறுதியாக இல்லாமலாக்கப்படுகிற விஷயம் தொழுகை என்று சொன்னார்கள். எனவே தீர்ப்பு தேவையில்லை. நான் யாரையும் பார்த்து முஸ்லிம் இல்லை என்றோ காபிர் என்றோ சொல்ல மாட்டேன், முர்த்தத் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கென்று அதுக்கு மனசு அறியவில்லை என்று ஒருவர் சொல்லுவாராக இருந்தார், அவர் அல்லாஹ் அந்த கூற்றுக்கு மாற்றமாக செயற்படுகிறார். என்ன கூற்று? அல்லாஹ் சொல்கிறான், எவர் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காபிர்கள் என்று சொல்வார். அல்லாஹ் ஒருவனை முஷ்ரிக் என்றா நாங்களும் சொல்லுவோம், இல்லாட்டி அநியாயமா இடையில அவனை போய் முஸ்லிம் என்று சொல்ல போய், முஸ்லிம் இல்லாத ஒருவனை முஸ்லிம் என்று சொல்ல போய் நாம காபிரா போயிடும். அல்லாஹ் முஸ்லிம் என்று சொன்னவனை நாம முஸ்லிமாக்க போய் இடையில நாம காபிராக்குறோம். நவூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்போம். இந்த செய்தியை பாருங்க, நீங்க அஹ்மத் என்கிற கிரந்தத்தில் 22160வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. இஸ்லாம் இந்த அல் ஜமாத் இல்லாம போகுமன்றத பல அமைப்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து சிலைகளை வணங்காத வரைக்கும் மறுமை நாள் வராது, என்னுடைய உம்மத்திலே ஒரு சமூகம் முஷ்ரிக்குகளோடு போய் சேராத வரைக்கும் மறுமை நாள் வராது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம், நான் கண்ணால் கண்டிருக்கிறேன், எத்தனையோ ஆயிஷா, பாத்திமா கிறிஸ்தவர்களுடைய சேர்ச்சிக்கு போய் தங்களுடைய தேவைகளை, நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதை, அதே போன்று அம்மன் கோவில், சிவன் கோவில் என்று கோவில்களுக்கு போய் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுகிற எத்தனை ஆயிஷா பாத்திமாவை பார்க்கிறோம். இந்தியாவிலே இது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நமது சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்துக்களாக, பௌத்தர்களாக மதம் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். நமது பகுதிகளிலே, நமது கிராமங்களிலே மிக நெருக்கமாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழகங்கள் தொட்டும் பாடசாலைகள் வரும் வரைக்கும் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. பாதையில் இருக்கிற ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பௌத்தன், ஒரு இந்து, அவனோடு உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஆயிஷா பாத்திமா இஸ்லாம் சொன்ன அந்த பர்தாவை பேணாததனால் கள்ள தொடர்பு ஏற்பட்டு அவனையே கணவனாக கொண்டு தான் இருக்கிற அந்த மார்க்கத்தை விட்டுவிடுகிற நிலைமைகளை பார்க்கும். இதில் சொல்ல வருகிற செய்தி, இப்படியான நிலைமைகள் வந்ததற்கு பிறகும் இந்த மக்கள் அவர்களை முஸ்லிம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலமாக்கள் அவர்களை முஸ்லிம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லலையா பரவாயில்லை, ஜக்காத்து கொடுக்கலையா அதுவும் பிரச்சனை இல்லை. உங்க மாப்பிள்ளோட பேர் கந்தசாமியா, பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. உண்டு பேர் என்ன? ஆயிஷா, ரைட். உனக்கு ஜனாசா தொழில், உனக்கு சலாம் சொல்லுவோம். இப்படி மிக மோசமான ஒரு நிலவரம். அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அதற்கு மாற்றமான ஒரு நிலவரம் இன்றைக்கு நமது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி சென்ற இந்த அல் ஜமாஅத் இந்த உலகத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எங்களுக்கு மத்தியிலே அந்த 12 ஹலீபாக்கள் வரும் வரைக்கும் ஒரு ஜமாஅத் இருக்கும் என்று சொன்னார்களோ அந்த ஜமாஅத் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரிவுகள் காணப்படுகிற காலத்தில் நடக்க போற ஒரு நிகழ்வை, துஆதுன் அல அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்களே நின்று கொண்டு சில அழைப்பாளர்கள் மக்களை அழைத்து விடுத்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் பெண்ணென்றாலே முழுமையாக மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன செல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நரகத்தினுடைய வாயில்களில் என்று அழைக்கிற அழைப்பார்கள் என்ன சொல்கிறார்கள்? முகத்தை மூடுவதே ஹராம் என்று சொல்கிறார்கள். நவுஸ் பில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தினார்களோ அதையே அப்படி இல்லாமலாக்கி விட்டார்கள். அஜ்னபி மகரம் என்கிற உறவு இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அப்படி ஒன்றுமே அவசியமில்லை என்கிற அமைப்பில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சிறுத்து வைத்தவன் நிரந்தர நரகம் போவான், அவனுக்கு சுவர்க்கம் ஹராம் என்று சொல்கிறது. சிறுக்கு வைத்தாலும் பிரச்சனை இல்லை என்று உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நரகத்தின் வாசல்களில் நின்று கொண்டு சில அழைப்பாளர்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அப்போ அந்த அழைப்பாளர்களை பற்றி சஹாபாக்கள் எங்களுக்கு வரணியங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் எங்களிலே இருந்து உள்ளவர்கள் தான், எங்களை போலவே அவர்களும் பேசுவார்கள். நாங்கள் குர்ஆன் என்று சொல்ற மாதிரி, நாங்கள் ஹதீஸ் என்ற மாதிரி அவங்களும் பேசுவாங்க. இப்படியானவர்களுக்கு யார் வழிபடுவார்களோ அவர்கள் நரகத்திலே உங்களை தள்ளி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு இல்லாமல் ஆக்கப்படும் என்று சொன்ன காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் கொள்கையும் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்ன காலகட்டத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொன்ன ஒரு காலகட்டத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து விடுவார்கள் என்று சொன்ன காலகட்டத்திலே, இந்த அல் ஜமாத் இல்லாமலாக்கப்பட்டு பிரிவுகளாக 73 பிரிவுகளாக இருப்பார்கள் என்று சொன்ன ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல சுன்னத்துகளை இல்லாமலாக்கி பிதுஅத்துகளை தோற்றி வைக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான நேரத்திலே எங்களுக்கு கட்டளை என்னவென்றால், ஒரு சஹாபி கேட்கிறார்கள், ஹுதைபத்துனுல் யமான் என்கிற நபி தோழர் கேட்கின்றார்கள், என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமா தஹ்முருனி இன் அத்ரகனி தாலிக், இப்படி ஒரு காலகட்டத்தை நான் அடைந்து விட்டால் நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன என்று கேட்கிறார்கள். சொல்லுகிறார்கள், தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹு, ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அவர்களின் இமாமையும் கட்டுப்படி என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த யதார்த்தத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையாகவே இந்த மக்கள் மார்க்கத்துக்கு மாற்றமாகத்தான் நடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வட்டியை ஹராம் என்றார்களோ அந்த வட்டி இன்றைக்கு தலை விரித்து ஆடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விபச்சாரத்தை ஹராம் என்றார்களோ அந்த விபச்சாரம் தலை விரித்து ஆடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சிறுக்கை செய்யக்கூடாது என்றார்களோ அது தலை விரித்து ஆடுகிறது. எந்த போதை வச்சு அது கொஞ்சமாக இருந்தாலும் ஹராம் என்றார்களோ அது சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாள் வரைக்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதற்கான தீர்வை அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லாமல் இருப்பதுதான் மிக வேதனையாக இருக்கின்றது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த நபி தோழர் கேட்கிறார்கள், இப்படியான ஒரு காலகட்டம் உம்மத்தெல்லாம் பிரிந்து நரகத்தில வாயில்ல மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நான் வாழ நினைத்தால் எனக்கு நீங்கள் சொல்லுகிற அட்வைஸ் என்ன? சொல்லுகிறார்கள், நீ ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதன் இமாமையும் பற்றி பிடித்துக்கொள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருந்தது. அதனால தான் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்பில் நாங்கள் பார்க்கிறோம், நானும் என் தோழர்களும் எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற கூட்டம் சுவர்க்கம். அப்ப நபி அவங்களும் அவங்களோட சஹாபாக்களும் வாழ்ந்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான். அதனால் தான் சொல்கிறார்கள், பிரிவு காலத்தில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை இமாமையும் பற்றி பிடியது. இன்றைக்கு இந்த பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் நாங்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லிட்டு, இந்தியாவில் அபு அப்துல்லா என்பவர் அவரும் சொல்றார் நாங்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று. ஆனா அவருடைய பார்வையில கபூர் வணங்கி ஷியா சுன்னி இப்படி பல இயக்கங்களுக்கு எல்லாரும் முஸ்லீம் தான். அவருக்கு அவருக்கு என்ன சேர்ந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் முஸ்லீம் தான். தொழாட்டியும் பரவாயில்லை, நோன்பு குடிக்காட்டியும் பரவாயில்லை, ஜக்காத்து குடிக்காட்டியும் பரவாயில்லை, பேரை வச்சா முஸ்லீம் அவருடைய பார்வையில். அதே போல பாகிஸ்தான்ல மசூத் அகமது என்று ஒருவர் இருக்கின்றார், அவருக்குமே ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஆனால் அவருடைய குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இஜ்மாவு சஹாபா பஹ்பு சஹாபா தவாத்துல் அமல் கிடந்த எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அதை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவரும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் சொல்றார். அதே போன்று இந்தியாவிலே அகுலுல் குர்ஆன் என்று ஒரு கூட்டம் வைக்கிறார்கள், அவர்கள் குர்ஆன் மட்டும்தான் மூலாதாரம் என்று சொல்றாங்க. மற்ற ஹதீஸ்களை எடுக்கக்கூட அவங்களோட கருத்து, அவங்களும் தங்களுக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப நாங்க இதற்கு என்ன செய்யணும் என்றா, உண்மையான ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எது என்ற ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக போயிருக்கிறாங்க. எப்போது குவிந்து கிதாபில்லா அல்லாஹ் வேதத்தை கொண்டு வழி நடாத்துகிற அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீரையும் பற்றி பிடிக்கிறது. உலகத்திலே அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறத நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். மற்ற இயக்கங்கள்ட்ட நீங்க விதத்தை பின்பற்றீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதை நியாயப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில தங்களை தூய்மைப்படுத்த பார்ப்பாங்க. ஆனா ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகி நாங்க இன்றைக்கு இப்ப இந்த இடத்துல வச்சு நாங்க சொல்றோம், யாராவது ஒருவர் எங்கள்கிட்ட வந்து நீங்க இப்படி ஒரு சிறுக்கை செய்றீங்க நீங்க இப்படி ஒரு விஜயத்தை செய்தீங்க என்றால் உடனே அதை கவனத்தில் எடுத்து அதனை ஆய்வு செய்து அது சிறுத்தாக இருந்தால் அது உடனடியாக விடப்படும், அது விஜயத்தாக இருந்தால் உடனடியாக விடப்படும். இப்படி எங்கேயாவது இருக்கிறார்களா? கிடையாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ விஜயத்துகள், கூட்டுத்துவா விஜயத்து, குனூத்து சுபவுல விஜயத்து, 23 ரக்காத்து தராவி விஜயத்து சொல்லப்படுகிறது, உரத்து சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்கிறார்களா? திருத்தங்கள் வந்திருக்கிறதா? மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா? கிடையாது. இது போலதான் இந்த ஜமாத்து முஸ்லீம் என்று பேர் வச்சாக்குற நிலவரம். எவ்வளவு லிஸ்ட் பண்ணி சொல்றோம், உங்களுடைய இன்னென்ன செயற்பாடுகள் எல்லாம் விதத்தாக இருக்கிறது, சுருக்காக இருக்கிறது. திருத்தங்கள் செய்யப்படுவதும் இல்லை, மாற்றங்கள் ஏற்படுவதும் இல்லை. எங்களுடைய தலைவர் எங்களை என்ன வழியில் விட்டாரோ அப்படித்தான் நாங்கள் பயணிப்போம் என்று சொல்கிறார் அல்லாஹ். அதைத்தான் சொல்கிறோம், வைதா தீரவு இத்தனையோ அல்லாஹ் இறக்கினதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் ஒன்றையும் விளங்காத மனிதர்களாகவும் நேர்வழியில் இல்லாம வழிகட்டில் இருந்த போதுமா நீங்கள் அவர்களை தொடர்ந்து பின்பற்றுவீர்கள்? எனவே ஊர் சென்ன மாதிரி கேட்போம், பெரிய வழியில போறா போல பின்பற்றுவோம் என்று சொல்கிற மக்கள் அல்லாஹ் என்ன சொன்னாலும், அவருடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படித்தான் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பிரிவு காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஜமாஅத்து முஸ்லிமினையும் இமாமையும் பற்றி பிடிங்கள். அப்ப அந்த நபித்தோழர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபிய, ஜமாஅத்து முஸ்லிமின் இமாம் என்றெல்லாம் இல்லை, மக்கள் திருந்தேதான் இருக்கிறார்கள், என்ன செய்வது? இந்த எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கிவிடு. உனக்கு மௌத்து வருகிற வரையிலும் மரத்திற வேற பிடிக்கிற கப்பி பிடிக்கிற ஒரு நிலைமை வந்தாலும் அப்படியே இருந்து மௌத்தா போயிரு, இந்த பிரிவுகளோட சேர்ந்து விடாது என்று சொல்கிறார்கள் புகாரியை நீங்கள் எடுத்து பாருங்கள். 3606 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. உலகத்தில் எங்கேயாவது என்னையாவது இலவசமாக கிடைக்குது என்றால் என்ன பாட்டை பாடுறோம், அதை எப்படி எடுக்கிறேன் எத்தனையோ பேர்கிட்ட விசாரிக்கிறோம். 100 எம்பிக்காரா நாம் ஒருவன் என்று சொன்னால் அந்த எம்பியை எப்படி எடுத்துக்கிறேன்றதுக்காக ஓடிச்சிருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியிலே 3606 இலக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவு காலத்திலே ஒருவர் சொர்க்கம் போகணும் என்றால், நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் எந்த ஜமாத்தோட சேர்ந்து கொள்ளணும் என்றதுக்கான தெளிவை இந்த ஹதீஸ் காட்டுது. அப்ப இந்த ஹதீஸ் எடுத்து கொஞ்சம் பேருக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தால் அவங்க சொல்றது என்னென்னா, நாங்களும் ஒரு பிரிவோடையும் இல்லை, நாங்கள் ஒதுங்கித்தான் இருக்கிறோம். எப்படி ஒதுங்கிருக்கிறீர்கள் என்று கேட்டோன்னு, மரத்தடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிற மாதிரி ஒதுங்கிருக்கிறீர்களா என்று கேட்டால், இல்லை, நாங்கள் சாபி சாபியாகத்தான் இருக்கிறோம், ஹலவி ஹலவியாகத்தான் இருக்கிறோம், தபிலீக் தபிலீக்காகத்தான் இருக்கிறோம், தௌஹீத் தௌஹீதாகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய ஜும்மாவை ஜமாத்தாகத்தான், ஜும்மா தொழுகை எல்லாமே ஜமாத்தாகத்தான் நடக்குது, பெருநாள் ஒன்று கூறுவோம் எல்லாம் நடக்குது, ஆனால் கேட்டால் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒதுங்கி இருப்பதென்றால் எந்த அடிப்படையில் ஒதுங்கி இருப்பது? இபாதத்துகள் விடயத்தில் இந்த முஷிரிக்குகளோடு, இந்த பிரிவினைவாதிகளோடு எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதைத்தான் அல் குர்ஆனில் சொல்கின்றான், எவர்கள் தங்கள் மார்க்கத்தை திரித்தார்களோ பல பிரிவுகளாக ஆகினார்களோ நபியே அவர்களோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். அவ ஒருவன வழிகேடு பிரிவினவாதி முஷிரிக்கன்று சொல்லி ஒதுங்கித்தான் வேறு ஆயிருக்கும். அப்படி ஆகி போது எப்படி அவனுக்கு பின்னால் போய் சொல்றது? எப்படி அவனை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றது? நாங்க பார்க்கிறோம் ஒவ்வொரு இயக்கமும் பள்ளி வாசல்களை ஏன் வேறாக கட்டுகிறார்கள் என்றால் இவன் வழிவேர் என்றுதான் கட்டுகிறார்கள். அப்ப வழிவேர் என்று கட்டினால் ஏன் சந்தர்ப்பத்துக்கு அவர்களுடைய பள்ளியிலே போய் இவர்கள் பின்னாலன் என்று சொல்லணும், அவங்க குழுத்துவதற்கு இவங்க கையை விட்டு போட்டு நிற்கணும்? கேட்கிறோம், இது தெளிவாக விளங்குறது இல்லையா? இவர்கள் இருப்பது நேர்வழியில் இல்லை, சுத்தமான வழிகட்டில் இருக்கிறார்கள். இன்னும் சில கேள்வியை கேட்கின்றார்கள், ஜமாத்துல் முஸ்லிமின் என்று ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கலாமா என்று கேட்கிறாங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க இப்படி பிரிஞ்சு ஒதுங்கி இருக்கிறோம் என்றதுக்கு எத்தனை ஹதீஸை வச்சுக்கொண்டு நீங்கள் செயற்படுகிறீர்கள்? அவர்களும் சொல்றாங்க, நாங்க இந்த புகாரில் வர இதே ஹதீஸை வச்சுதான் ஒதுங்கி இருக்கிறோம், உங்களுடையும் இல்லை இவங்களுடையும் இல்லை. இந்த இப்படி ஒரு முன்னுக்கு பின் முரணான வாதங்களை முன்வைக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களால் ஜமாத்தாக நாங்கள் சொல்கிறோம் ஜும்மா தொழுகையை இப்படி சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை இப்படி நீங்க ஜமாத்தா சொல்லுங்க என்று இவர்களுக்கு நேரடியாக எங்கேயும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நாங்கள் எதை வைத்து செய்கிறோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஜும்மா தொழுவிட்டாங்க, ஜும்மாவுடைய ஒழுங்குகளை பற்றி சொல்லி தந்திருக்கிறாங்க, நேரத்தில் வரவணம் பண்ணிருக்கிறாங்க, ஜும்மா ஓதுனாங்க, சுருக்கமாக ஓதுனாங்க, ரெண்டு ஜும்மா இப்படி அந்த குத்துபாவுடைய சூரத்தில் காப் ஓதுனாங்க. இந்த அடிப்படைகளை வைத்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தல்லு கமா ரைத்து மூணு உசல்லு என்ன எப்படி தொலைக்கண்டீர்கள் அப்படி சொல்லுங்க என்ற இந்த மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் வைத்துத்தான் நாங்கள் இந்த வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஜமாத்துல் முஸ்லிமீன நாங்கள் இப்படி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து இந்த கூட்டத்திலே வந்து சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் மட்டும் எப்படி நீங்கள் ஜமாத்தை உருவாக்குவீர்கள்? உங்களுக்கு யார் சொன்னது உருவாக்க சொல்லுங்க என்று கூடாது. எங்களை யார் உருவாக்க சொன்னது என்றால் நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், 3வது அத்தியாயம் 103வது வசனத்து, எங்களையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிறான், நீங்க எல்லாரும் ஒரு கூட்டமாக இருங்க, பிரிந்து விடாதீர்கள். யார் சொன்ன? அல்லாஹ் சொன்ன. அதனால நாங்க இருக்கிறோம். சொல்லுங்க, நோம்பு குடியுங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, சதக்கா கொடுங்க என்று எந்த ரப்புல் ஆலமீன் சொன்னாலும் அதே ரப்பு தான் சொல்லிக்கிறான். அவனோட குர்ஆன்ல நீங்க எல்லாரும் ஒரு கூட்டமாயிருங்க, பிரியாதீங்க. அப்ப எப்படி ஒரு கூட்டமாயிருக்கிறேன்டா, நம்மளோட விருப்பத்துக்கு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்கள், அன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தார்கள், அதே போல நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் அதான் அல் குர்ஆன் சொல்றான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றான். நபி அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் நாம சொல்லணும், எப்படி நோன்பு குடிச்சாங்களோ அப்படித்தான் நாம குடிக்கணும், எப்படி தாடி வச்சாங்களோ அப்படித்தான் நாம வைக்கணும். நம்முடைய ஸ்டைலுக்கு நம்முடைய விருப்பத்துக்கு மாறி என்ன செய்யலாது, மார்க்கத்தை மாற்ற முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன போல மன் ஆமீன் அமலன் பகுவ ரத்து, எங்களுடைய ஏவலுக்கு மாற்றமாக யார் ஒரு அமலை செய்வாரோ அது ரத்து நிராகரிக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இது மட்டுமல்ல, நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹதீஸ்களிலே திருமிதி என்கிற கிரந்தத்தில் 2863வது இலக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு 5 விஷயங்களை ஏவினார், அந்த 5 நானும் உங்களுக்கு ஏவுகிறேன். அதுல ஒன்று என்ன, ஆமுருக்கும் பி ஹம்சின் அல்லாஹு அமரனி பிஹின்ன அஸ்ஸம்ஹு வத்தா வல் ஜிஹாது வல் ஹிஜ்ரா வல் ஜமா, 5 விஷயங்கள் அல்லாஹ் எனக்கு ஏவின, அங்கேயும் உங்களுக்கு நானும் ஏவுகிறேன். ஒன்று செவிமடுத்தல், 2வது கட்டுப்படுதல், 3வது ஜிஹாது செய்தல், 4வது ஹிஜ்ரத், 5 அல் ஜமாஅத்தாக ஒரு கூட்டமைப்பாக இருக்கு. அப்ப உங்களை யார் இருக்க சென்ற என்று கேட்டா, எங்களை அல்லாஹ் சொல்லிக்கார் இருக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை நானும் உங்களுக்கு சொல்றேன், இப்படி ஒரு கூட்டம் ஆயிருங்க, அதனால நாங்கள் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படி ஒரு கூட்டமாக ஏன் இருக்க வேண்டும் என்றால் சுவனம் போவதற்கு. காரணம் அந்த 72 நரகம் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்த்து. அந்த கூட்டம் யாரு, நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிறோம். அப்ப நபிகளாரும் சஹாபாக்களும் வாழ்ந்தா போல நாம இருக்க மாட்டோம், ஒவ்வொரு ஆளும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிறவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிற இந்த இயக்க பேர் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த பேர் தானா? நாங்கள் இப்படி ஒரு தலைவருக்கு கட்டுப்படாமல் இருக்கிறோமே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா? கட்டுப்படாமல் இருந்தால் அவரை முஸ்லிம் என்று சொல்லி இருக்கிறார்களா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஜமாஅத்துக்கு வெளியே இதுவரைக்கும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அன்புக்குரியவர்கள், எங்களுடைய உறவினர்கள், அவர்கள் வேறு யாரும் கிடையாது, நமது ஊர் மக்கள், நமது உறவுகள், நமது சொந்தங்கள், இந்த சத்தியத்தை விளங்காமல், இந்த உலமாக்கள் இந்த சத்தியத்தை மறைத்ததனால், இந்த யதார்த்தத்தை தெரியாமல் இப்படி இந்த மக்கள் இந்த சத்தியத்துக்குள் வராமல் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஒரு அழைப்பு என்னவென்றால், இந்த எமது சொந்தங்கள், எமது உறவுகள், எமது ஊர் மக்கள் இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு மௌலிமார்களை திருப்திப்படுத்த வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எங்களுக்கு ஊரிலே உலகத்திலே நடக்கிற மாதிரி நடக்கணும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அல்லாஹ் எப்படி வாழ சொன்னாரோ அப்படித்தான் வாழணும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் ஒரு நீண்ட காலம் வாழ்வதற்கு வந்திருந்தால் பரவாயில்லை, அல்லது நமக்கு மௌத்தே இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, நமது வாழ்க்கை மிக சுருக்கமானது. ஒரு நாளைக்கு மௌத்தாக போறோம், மௌத்தாகிற நேரத்தில் யாரா எங்களை மௌத இப்படித்தான் சென்றார், எங்களை ஊர்ல இப்படித்தான் நடந்தது, அதனால தான் நான் நடந்துட்டேன் என்று சொல்லி தப்பிக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் கவலைப்பட்டு கத்தி குளறி மன்றாடி அப்படியெல்லாம் செய்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. யாரா என்ன கொஞ்ச நேரம் விட்டுவிடு, நான் ஊருக்கு போய் திருந்திக்கிட்டு வரேன் என்று நான் சொல்ல இயலாது. நல்ல ஒரு மனிதனாக ஆய்வு கொண்டு வருகிறேன் என்று ஒரு மனிதன் மௌத்து வார நேரத்தில் மரண தருவாயில சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், வலை ஆகியவல்லாஹு நஃப்ஸன் இதா ஜஅஜலுஹா, ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய மரண நேரம் வந்துவிட்டால் சொற்ப நேரமும் அது பிற்படுத்தப்பட மாட்டார். அப்ப அந்த நேரம் பார்த்துச்சா, நானும் பைய செஞ்சு நானும் ஒரு முஸ்லீம் ஆயிருக்கலாமே என்று சொல்லி கவலைப்படத்தில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எனவே இப்படி ஒரு ஜமாத்தாக ஏன் இருக்கணும் என்று சொன்னா, இந்த அல் ஜமாத் ஏன் தோன்றணும் என்று சொன்னா, நபி அவங்களோட காலத்தில் இந்த அல் ஜமாத் தான் இருந்தது. நபி அவங்களுக்கு முன்னாலும் இப்படி ஒரு அல் ஜமாத்தாக தான் இருக்க வேண்டும் என்று கற்றல். 12 ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் இந்த அல் ஜமாத் தான். அவங்களுக்கு பிறகு 73 உம்மத்து பிரிகிற நேரத்திலையும் இந்த அல் ஜமாத்தில் தான் சேரும்படி கட்டளை. அப்படி சேர்ந்தா மட்டும்தான் சொர்க்கம் போகலாம். அதுல தான் அல்லாஹ் அருள் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஜமாஅத்து ரஹ்மா வல் ஃபுர்கத் ஆஸா, ஒரு ஜமாத்தா இருந்தா அல்லாஹ் அருள் கிடைக்கும். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொரு அரபு நாடுகளும் பல்வேறுபட்ட நெருப்பு வாரங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பு வாரங்களில் இருந்து மீளுவதற்கு இஸ்லாம் சொல்கிற தீர்வு, ஒரு ஜமாத்தாக ஆகுங்கள், பிரியாது. எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பலம், எவ்வளவு பெரிய சக்தி. ஒரு சிறிய ஒரு யூத நாடு இஸ்ரவேல், இவர்களால் இவர்களை ஆட்டி படைக்கிற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்ய முடியும், அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவே இப்படியான அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு மாற்றமாக இந்த மக்கள் நடப்பதனால் தான் இந்த நிலைமைகள். இன்னும் ஒன்று சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், இப்படி இந்த அல் ஜமாத் ஏன் தோன்றணும் என்றால், அல்லாஹ் சொன்னதுக்காக நாங்கள் இப்படி இருக்கணும். அதே போல திரும்பி இருக்கிறது இருக்கிறதே இது சுருக்காகும், இணைவைப்பு. அப்ப இணைவைப்பிலிருந்து மூலத்துக்கான ஒரே வழிகாட்டுதல், நாங்கள் எல்லாரும் அல் ஜமாத் ஆகணும். அல் ஜமாத் என்ற ஜமாத்துல் முஸ்லிமின் இருந்தா சேர்ந்து கொள்ளணும், இல்லாட்டி எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி இந்த ஜமாத்தை உருவாக்கணும். எப்படி ஜமாத்து தொழுகை நடந்தா நாம வந்து கலந்து கொள்றோமோ, அப்படி நடக்கலாது இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறோம், ஒரு ஆளை இக்காவது சொல்ல சொல்லி போட்டு நாங்கள் ஜமாத்து நடத்துறோம். இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த யதார்த்தங்களை புரியாமல் சில உலமாக்கள் மக்களை மடத்தனமாக வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நான் எனக்கு பிறகு பயப்படுவதெல்லாம் மக்களை வழிகெடுக்கிற இந்த உலமாக்களை தான் என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வலா தக்குனு மினல் முஷ்ரிக்கி, இணை பெற்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மினல் லதீன ஃபர்ரக்கு தீனஹும் வகானு ஷியா, அவர்கள் யார் என்றால் தங்கள் மார்க்கத்தை பிரித்து தாங்களும் பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களே, அந்த முஷ்ரிக்குகளில் நீங்கள் ஆக வேண்டாம் என்று அல்லாஹ் 30 அத்தியாயம் 31-32 கூறுகிறார். எனவே எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும், அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமாருடைய காலத்திலும், அவர்களுக்கு பின்னால் இந்த 12 கலீபாக்களுடைய காலத்தில் இருந்தது போல இந்த அல் ஜமாஅத்திலே நாங்கள் ஒவ்வொருடன் சேர வேண்டும். அதைத்தான் சொன்னார்கள், எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமின இமாமையும் சேர்ந்து கொள்ளுங்கள். இப்படி சேர்ந்ததன் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தை தான் நுழைய வேண்டும். எங்களுடைய வணக்கங்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நாம் சொன்ன விஷயங்களை எங்களுடைய செயற்பாடிலே செயற்படுத்துவதற்கு கொண்டு வருவதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்கூல கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.